ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட் சார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ தர்மத்தின் மேன்மை. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
நமஹ். கூடாத வேதனுக்கு யான் செய்யம் என், கூடாத வேதனுக்கு யான் செய்யம் என், கொண்டறிந்த தாடாளனே தென் தணிகை குமர, தென் தணிகை குமர, நின் தண்டையந்தாள் சூடாத செம்மியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. அரே நம பார்வதீபதை, அரே நம மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. சிவனைச் செல்வர்களே, ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்தோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கருத்தை நாம் ஒரு மையமாக வைத்துக் கொண்டு துணை செய்திகளை நாம் சிந்திக்கலாம். ஆனால் சிறப்பாக எதை சிந்திக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து சிவ புண்ணியங்கள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே சைவம் எப்படி உலக புண்ணியங்களையும் சிவ புண்ணியங்களையும் வரையறுக்கிறது. பொதுவாக நமக்கு பெரிய புராணம் ஒரு முக்கியமான ஒரு காவியம். இந்த பெரிய புராணத்தை படிப்பதற்கு முன்பாக சிவ புண்ணியங்களுக்கும் உலக புண்ணியங்களுக்கும் என்ன வேறுபாடு என்பதை தெரியாமல் பெரிய புராணத்தை படித்தால் அது ஒரு அபத்தமாகத்தான் முடியும். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், எப்பொழுதுமே சில செய்திகள் வந்து அதை படிப்பதற்கு முன்னாடி நாம் பிரிலிமினரியாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சில கலைகளிலே இருக்கிறது. அதே போல இந்த வினை கொள்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை சைவத்தில். பொதுவாக இந்திய நாட்டிலே தோன்றிய தத்துவங்கள் எல்லாருமே வினை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது இன்னொரு நாளைக்கு வினை கொள்கையை மட்டும் சிந்திக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். இந்து மதம் மட்டும் இல்ல, சைவம் மட்டுமல்ல, வைணவம் மட்டுமல்ல, இந்திய நாட்டிலே தோன்றிய சமணம் பௌத்தம் அவைகளும் வினை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றன. முக்கியமான ஒரு செய்தி. உதாரணமாக மணிமேகலை என்ற காவியத்திலே மணிமேகலை வந்து மணிவல்லவ தீவுக்கு வந்திருக்கும் பொழுது, அதான் அவங்க நாகபூஷணின்னு சொல்றாங்க, அப்படி ஒரு ஆராய்ச்சி உண்டு. அந்த மணிவல்லவ தீவு என்று வருவது தான் இன்னைக்கு நைனா தீவு என்று ஒரு கொள்கையும் உண்டு. அப்பொழுதுதான் அவளுடைய பூர்வ ஜென்மம் அவளுக்கு உணர்த்தப்படுகிறது. மணிமேகலைக்கு பூர்வ ஜென்மம் எப்ப இங்கு உணர்த்தப்படுகிறது என்றால் அந்த மணிவல்லவ தீவிலே என்று வருகிறது. அதே போல சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணகியினுடைய பூர்வ ஜென்மம், கோவலனுடைய பூர்வ ஜென்மம் எல்லாம் வருகிறது. அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், இந்த வினை என்பது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அந்த லா ஆஃப் கர்மா ஆர் லா ஆஃப் இன்கார்னேஷன், அதை பொதுவாக இந்திய நாட்டிலே தோன்றிய தத்துவங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன. ஆனாலும் அந்த வினை கொள்கையை பற்றி சைவம், அதாவது வினையை ஏற்றுக்கொள்வது வேறு, இந்த வினை எப்படி ஒர்க் பண்ணுது, ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ், அது கொஞ்சம் மாறுபாடு. சைவம் சொல்வதற்கும் வைணவம் சொல்வதற்கும் பௌத்தம் சொல்வதற்கும் சமணம் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இப்ப நம்முடைய சமய கொள்கையின்படி இந்த வினை என்பதற்கும் செயல் என்பதற்கும் என்ன வேறுபாடுன்னு தெரியும். செயல்னா என்ன, வினைனா என்ன? இப்ப நாம காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவோ காரியங்களை பண்றோம். தூக்கத்திலையும் கூட நம்ம சில காரியத்தை செய்யறோம். நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் நாம் வினையை சம்பாதிக்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது மனம் வந்து சூக்ம சரீரத்தோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது கனவு என்பது பொய் அல்ல, ஞாபகம், கனவு உண்மை, கனவு பொய் கிடையாது. ஆனா கனவுக்கு நனவுக்கு என்ன வேறுபாடு? நனவு என்பது தூல தேகத்தோடு ஆன்மா அனுபவிப்பது, கனவு என்பது சூக்கும தேகத்தோடு ஆன்மா அனுபவிப்பது, அவ்வளவுதான் வேறுபாடு. அதில் அங்கே சூக்கும வினைகள் உண்டு. இப்ப கனவு பொய் என்று வைத்துக் கொண்டால் என்ன சிக்கல் வந்து நீங்க பார்க்கணும். கனவு பொய் என்று வைத்துக் கொண்டால் பெரிய புராணம் பொய். ஏனென்று கேட்டால் பெரிய புராணத்திலேயே 16 இடங்களிலே சிவபெருமான் கனவுல தான் பேசுறார். இப்ப கனவு பொய்னா கதையும் பொய் தானே. பெரிய புராணத்திலே அந்த திருநாவுக்கரசு சுவாமிகளை நான் எப்படி ஆட்கொள்ள போகிறேன் என்று அவருடைய தமக்கையாகிய திலகவதியா இருக்கு சிவபெருமான் எங்க வந்து பேசுறார்? கனவுலதான் வந்து பேசுறார். மன்னுதபோ தனியார்க்கு கனவின் கண் மலவிடையார், உன்னுடைய மனக்கவலை ஒளி உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி அமையடைய தவம் என்றான் சொல்றார் இல்லையா. அதே போல கண்ணப்ப நாயனாருடைய பெருமையை சிவகோசிரியாருக்கு சிவபெருமான் கனவுல போய் தான் சொல்றார். கனவு பொய்னா கதையும் பொய் தானே. ஏன் கனவு பொய்ன்னு சொல்லக்கூடாது என்றால் பொய்யாக இருந்தால் ஒரு எஃபெக்ட் விளையக்கூடாது. இல்ல கனவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வந்தாது? ஒரு பயம் வருது, வேறு சில உணர்வுகள் வருது. கனவுல வந்து உணர்ச்சி வருது இல்ல, அப்ப பொய்யா இருந்தா உணர்ச்சி வரக்கூடாது இல்ல. அது இல்லூஷனா இருந்தா உணர்வு உணர்ச்சியே வருது. திடீர்னு கனவு பார்த்து ஆண் கத்துறீங்க, பொய்யாக இருந்தால் உணர்வு வரக்கூடாது இல்ல. சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்ப உணர்வு வருது, ஏன் வருது? உணர்வை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பொய்யாக இருக்க முடியுமா? அருமையான தத்துவம். ஆகவே எதற்காக சொல்றேன் கேட்டால், முதலாவது என்ன தெரிஞ்சு கொள்ளணும், வினை என்பதற்கும் செயல் என்பதற்கும் என்ன வேறுபாடு? நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வினையா வராது. இப்ப நான் சாப்பிடுறேன், பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன், டின்னர் எடுக்கிறேன், அது வந்து வினையா வருமா? அது ஒரு செயல் தானே. அப்ப சொன்னாங்க, வினை என்பது நான் என்ற முனைப்போடு செய்யக்கூடிய செயல்கள் தான் வினையாக வரும். அதுக்கு சித்தாந்தம் கொடுக்கக்கூடிய பரிபாஷை வந்து போர்த்திருத்துவம். ஏன்னா சைவ சித்தாந்தம் படிக்கும் போது அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செயலையும் நாம் வந்து நாம் என்னாலதான் நடந்திருக்கு, நான் தான் மூல காரணம் நினைக்கிறோம் இல்லையா, அதற்கு அப்படி வருவதற்கு எது காரணம் என்றால் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த காரியத்துக்கு என்ன பேரு? போத்திருத்துவம். ஆணவ மலத்தினுடைய டெபினிஷன்ல சிவஞான சித்தியா நின்று போ திருத்துவத்தை நிகழ்த்தி ஆணவ மலம் என்னன்னு டெபினிஷன் கொடுப்பார். அதுக்கு தமிழ் சொன்னாரு வினை முதலாதல் தன்மை. இந்த போத்திருத்துவம் என்ற வார்த்தைக்கு தமிழ் என்ன? வினை முதலாதல் தன்மை. அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நாம் இழுவாய் அல்ல. வி ஆர் ஒன்லி தி ஆப்ஜெக்ட், வி ஆர் நாட் தி சப்ஜெக்ட். சம்திங் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி வேர்ல்ட், வீட்லயும் நடக்கு வெளியிலும் நடக்கு. நடக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நான் தான் சப்ஜெக்ட் நினைச்சீங்கன்னா இழுவாய். நீ இழுவாய் அல்ல, நீ செய்யப்படுபொருள். ஆகவே வினை முதலாதல் தன்மை. நடக்கக்கூடிய காரியத்திற்கு நான் தான் வினை முதல் என்று நினைத்துக் கொள்கிறோம் அல்லவா, அதுதான் போத்திருத்துவம். அதுதான் என்ன பண்ணுது? வினையாக போய் சேருது நம்ம கணக்கில். அப்போ வினையை எப்படி ஈட்டுகிறோம்? இந்த வினை என்பது எப்படி நம்ம ஏன் பண்றோம்னா, மனம் வாக்கு காய் இந்த மூன்றினாலேயும் வினை ஈட்டப்படுகிறது. இதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னு கேட்டா, நம்ம படிக்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், நான் சொல்லுவது எதுவும் என்னுடைய கருத்து அல்ல. என்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு நான் ஞானி அல்ல. சைவ சித்தாந்த ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்ல வரேன். அப்போ வினை என்பது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால நீங்க ஈட்டுறீங்க? வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்? எந்த ஒரு செயலையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் இவங்க வரணும்னா, ஒரு கார் வேணும், ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ வேணும், பேசணும்னா ஒரு மைக் வேணும், எழுதணும்னா ஒரு பேனா வேணும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் இந்த காரியத்தையும் பண்ண முடியும். அப்போ இந்த வினையை ஈட்டுவதற்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது? மனம் வாக்கு காயம். இந்த மனம் வாக்கு காயத்தினாலே வினை ஈட்டுகிறோம். அதாவது உலகத்துல ஒரு செயல் நிகழவில்லை என்றாலும் கூட, இப்ப நான் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இன்னும் அடிக்கல, என்ன சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான். இப்ப இது இப்ப சட்டம் என்ன சொல்கிறது, ஒரு நிகழ்வு நடந்தாதான் சட்டத்துக்கு வரும், சட்டத்துல வராது. அப்போ நீங்க அந்த செயலை செய்துட்டீங்களா செய்யலையா? சாஸ்திரம் என்ன சொல்லுது, யூ ஹவ் டன். அடித்தல் என்ற காரியம் நிகழவில்லையே ஒழிய அடிக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா, அதுக்கு துணையா இருந்தது மனம். அப்போ யூ ஹவ் டன் இட் வித் யுவர் மைண்ட். அவர்கள் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலேயும் வினை ஈட்டப்படுகிறது. இதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முக்கியம். இவ்வாறு எங்கே சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், திருஞான சித்தியார் 103 சிவப்பிரகாசம் 28. அதான் முக்கியம். எதையுமே பிரமாணம் இல்லாம பேசக்கூடாதுன்னு அந்த காலத்தில் நாவலர் போன்றவர்கள் சைவத்தில் வச்சிருந்ததுனால அந்த மெத்தடாலஜியை அவன் ஃபாலோ பண்றான். பட் யூ ஹேவ் அபாண்டன் த மெத்தடாலஜி, நீங்க கைவிட்டுட்டீங்க. இன்னைக்கு உன்னை சொல்லிட்டு என்ன சொல்றான், இட் இஸ் மை ஒப்பீனியன். சைவம் சைவத்துல ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என் கருத்துங்க, அப்படி சொன்னால சைவம் ஆகாது. அதனால எங்க இருக்கு அதை நீங்க போய் பார்க்கணும். அதாவது நாம் செய்கின்ற வினை வந்து மனம் வாக்கு காயம் மூன்றினாலே ஈட்டப்படுகிறது. இதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு, சிவப்பிரகாசம் 28 சிவஞான சித்தியார் 103. அதை போய் நீங்க படிக்கணும், அதான் முக்கியம். அதாவது நான் இப்ப பேச்சை மட்டும் கேட்டுட்டு நிறுத்தக்கூடாது, அதை என்ன சொல்றாரு போய் பார்க்கணும். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, மனத்தினாலே செய்யப்படுகின்ற குற்றங்கள் அதுதான் சொன்னாரு, வெகாமை பிறனில் விளையாமை. திருவள்ளுவர் அதே மெத்தடாலஜி தான், மனத்தினாலே செய்கின்ற குற்றங்களுக்கு ரெண்டு அதிகாரம் போட்டார், வெகாமை பிறனில் விளையாமை. இரண்டு எதுல செய்றீங்க, மனத்திலான செய்றீங்க,